ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை, தலைப்பு காதார் குழையாட. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்த திருப்பாடல், காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி வேத பொருள்வாடி அப்பொருள் ஆமாபாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்வாடி ஆதி திறம்பாடி அந்தமாமாபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். இந்த திருப்பாடல் இதை இசையோடு பாட கேட்கும்போது ரொம்ப இனிமையா இருக்கும். ஒவ்வொரு பாடலுமே அப்படித்தான், 20 திருப்பாடல்களையும் 20 வெவ்வேறு மெட்டுகளிலே அருமையாக பாடியிருப்பார்கள். அந்த நீராடும் போது எவையெல்லாம் சேர்ந்து ஆடுகின்றன என்று சொல்லும் பொழுது உடலினுடைய ஒவ்வொரு அவயவமும் வழிபாட்டிற்கே அர்ப்பணிக்கப்படுகின்றது என்பது குறிப்பு. ஏன்னா ஒவ்வொரு அவயவத்தை சொல்லும் பொழுது அந்த ஒவ்வொரு அவயவத்திலே அணியப்பெற்றுள்ள அணிகலன்களை சொல்லும் போது அந்த அவயவமும் சேர்ந்து குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே உடலிலே அணியப்பெற்ற அணிகலன்களும் அந்த அணிகலன்கள் பொருந்தியுள்ள அவயவங்களும் எல்லாமாக சேர்ந்து உடல் பொருள் ஆவி அனைத்தும் எம்பெருமானிடத்திலே அர்ப்பணிக்கப்படுகின்றது என்ற ஒரு உன்னதமான கருத்திலே இருக்கின்றது இந்த திருப்பாடல். சித்தாந்த நோக்கோடு பார்க்கும்போது அந்த பொருள் அணிகளுங்கும் போது அது உடமை, ஒவ்வொரு அவயமும் சொல்லும்போது உடல் இல்லையா, உடல் அசைதுனா உள்ள அந்த உயிர் அசைகின்றது. அப்போ அந்த உடல் பொருள் ஆவி மூன்றையும் பெருமானிடத்திலே அர்ப்பணித்தல் என்ற ஒரு உயரிய நோக்கிலே இந்த திருப்பாடல் விளங்குகின்றது. காதார் குழையாட, காதிலே அணியப்பெற்ற குழை தோடுகள் ஆடுகின்றன நீராடும் போது தோடுகள் ஆடுகின்றன. பைம்பூன் கலனாட உடம்பில் அணியப்பெற்ற பிற அழகிய அணிகலன்கள் எல்லாம் அவையும் ஆடுகின்றன. கோதை குழலாட குழல் கோதை ஆட என்று மாற்றி வைத்துக் கொள்ளலாம். குழல் என்பது கூந்தல், குழல். ஆக பெண்களுக்கு இந்த கூந்தலை குழல் அதாவது கூந்தல் என்பார்கள், ஆண்களுக்கு குஞ்சி என்பார்கள் இந்த தலைமுடியினை. ஆக குழல் கோதையாட, குழல் என்பது கூந்தல், கூந்தலிலே அணிந்த மாலைகள், கோதை என்பது மாலை, கூந்தலில் அணிந்த மாலைகள் ஆட. வண்டின் குழாமாட, மாலை ஆடும்போது அந்த மாலையை நாடி வருகின்ற வண்டுகளும் அந்த மாலையை ஆடுகின்ற முறையிலே இவையும் அங்குமிங்குமாக அசைந்து ஆடுகின்றன. இப்படி காதில் அணியப்பெற்ற குழைகளும் ஏனைய அவயவங்களில் அணியப்பெற்ற ஆபரணங்களும் கூந்தலில் அணியப்பெற்ற மாலை அதை நாடி வரும் வண்டுகள் இவையெல்லாம் அசைந்து ஆடும்படிக்கு என்ன செய்கின்றோம் என்றால் இந்த குளிர்ந்த நீரிலே மூழ்கி ஆடுகின்றோம். சீத புனலாடி, ஆக புனல் என்பது குளிர்ந்துதான் இருக்கும், அதுவும் அந்த மார்கழி நேரத்தில் அந்த பிரம்ம முகூர்த்த வேளையிலே இல்லையா, அது இன்னும் ரொம்ப சிறப்பாக அது குளிர்ந்திருக்கும். ஆகவே சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி உன் கடல் பாடி என்று சொன்ன சிற்றம்பலத்திலே நடனமாடக்கூடிய அந்த திருவடியை பாடி அந்த ஞான சபையை புகழ்ந்து பாடி வேத பொருள் பாடி வேதத்தின் பொருள் அமைந்த புகழ் பாடல்களை பாடி அப்பொருள் ஆமா பாடி இறைவனே வேதத்தின் பொருளாக விளங்குதலையும் பாடி. அப்பொருள் ஆமா பாடி என்பதை அப்பொருள் ஆமாறு பாடி பொருள் பண்ணும் போது ஒரு ரூனா சேர்த்துக்கணும், ஒரு ரூ ஆமாறு அப்பொருள் ஆமாறு பாடி ஆமாறுன்னா ஆகியிருக்கும்படி வேதத்தின் பொருளை பாட வேண்டும். அந்த வேதத்தின் பொருளாக சிவபெருமானே விளங்கியிருக்கின்ற பாங்கினையும் பாட வேண்டும். சோதி திறம்பாடி ஒளிவடிவாக உள்ள பரம்பொருளின் புகழை பாடி சூழ்கொன்றை தார்பாடி அந்த பரம்பொருள் சுற்றி அணிந்த கொன்றை மலர் மாலையை புகழ்ந்து பாடி ஆதி திறம்பாடி அந்தம் ஆமாறு பாடி. ஆதி திறம்பாடி அப்பெருமான் எல்லா பொருளுக்கும் முதலாக இருக்கின்ற முறைமையை பாடி அந்தம் ஆமா பாடி அந்தம் ஆமாறு பாடி எல்லாவற்றுக்கும் முடிவாகவும் அந்த பெருமானை இருக்கின்ற தன்மையையும் பாடி. முதலாகவும் வந்தா இருக்கின்றான், முடிவாகவும் வந்தான் இருக்கின்றான். பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி ஆடு. மிக அருமையான சித்தாந்த மனம் மேலோங்கி விளங்கக்கூடிய ஒரு அருமையான தொடர். பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த வேறு வேறு பிறவிகளிலே நம்மை செலுத்தி மனித பிறவின்னு ஒரு பிறவியில செலுத்தினாலும் கூட வேறு வேறு அனுபவங்களிலே வேறு வேறு சிந்தனைகளிலே செலுத்தி சிவனரின்னு வந்தாலும் அந்த வழிபாடுகளிலும் ஒருவருக்கு ஒருவர் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இல்லையா, வழிபாடு தேர்ந்தெடுத்த வழிபாட்டு முறையிலும். ஆக அந்த மாதிரி பல்வேறு பிறவி வேதங்களிலே பல்வேறு வழிபாட்டு வேதங்களிலே நம்மை செலுத்தி வளர்த்து பக்குவப்படுத்தி பக்குவ முதிர்ச்சியிலே இந்த பிறவி கடல் இன்று நம்மை எடுத்த என்னை இப்பவத்திற் சேரா வகை எடுத்து என்பார் அருளஞ்ச சிவம். பக்குவ முதிர்ச்சியிலே எடுக்கின்ற ஆக பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளை வளையனணிந்த திருக்கைகளை உடையவர். அங்கம் குறுகினத்தால் என்று முந்தைய திருப்பாடலே சொன்னார் இல்லையா, பெய்வளை வளையனணிந்த கைகளுடைய உமையம்மையின் திருவடி மாண்பை பாடி. ஏன்னா நம்மளை இப்படி பிறவியில் செலுத்தி பக்குவப்படுத்தி வளர்த்து பிறகு பிறவியிலிருந்து எடுத்தல் ஆகிய செயலை தன் சக்தியிடத்திலிருந்து தான் செய்கின்றான் பெருமான், தன் சக்தியினால தான் செய்கின்றான். ஆகவே அது அம்மையின் செயலாக இங்கே கூறப்பட்டது. அப்படி நம்மை வளர்த்து எடுத்த உமையம்மையின் திருவடி மாண்பை பாடி நீராடுவோமாக. பாருங்க, அம்மையை விட்டுவிட்டு அப்பனை வழிபடுதல் என்பது திருவாசகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. உடையால் உந்தன் நடுவிற்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தின்னு அதுக்கு மேல ஒன்றும் நம்ம சொல்றதுக்கு இல்லை இல்லையா. அப்பர் பெருமானும் வந்து மாதர் பிறைக்கண்ணியானை மலையான் மகளுடன் பாடி என்று இணைத்தே பாடியுள்ளார். இதுதான் நம்ம சைவ மரபு. ஆக அப்படி அருமையாக சொன்ன. இப்போ வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி என்று சொன்னதனுடைய கருத்து என்ன பார்க்க. வேத பொருள் பாடினா வேதத்தினுடைய பொருளாக சிவம் தானே இருக்கின்றார். வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கின்றார். வேத பொருள் பாடினாலே வேத பொருளா இருக்கின்ற சிவத்தை பாடின்னு முடிஞ்சு போயிருத. அதுக்கு மேலையும் அப்பொருள் ஆமா பாடின்னு ஏன் சொல்லணும், அப்பொருள் ஆமா பாடினே அப்படின்னு சொல்லும்போது அது அருமையா விளக்கம் சொல்லியிருக்கின்றார்கள் நம்முடைய பண்டிதமணி அவர்கள். வேத பொருள் பாடி என்பது மறைப்பொருளை இசைத்தமிழாக இயைத்து பாடியமை பற்றி. வேதத்தின் பொருளை இசைத்தமிழ பாடுகின்றார். அதாவது வேதத்துல கர்மகாண்டம் ஞானகாண்டம்னு ரெண்டு பிரிவு இருக்கின்றது. இதுல ஞானகாண்டம் தான் வேதாந்தம்னு சொல்லப்படும். அதை உபநிடதம் என்றும் சொல்வார்கள். உபநிடதங்கள் நிறைய உள்ளன. நான்கு வேதங்களிலும் சேர்த்து நிறைய உபநிடதங்கள் உள்ளன. அவற்றிலே ஒன்று கேன உபநிடதம். கேன உபநிடதம் சேர்த்து சொன்னா கேனோபனிடதம். கேன உபநிடதம் சேர்த்து சொன்னா கேனோபனிடதம். கேனோபனிடதத்திலே ஒரு கதை வருகின்றது. என்னவென்றால், தேவர்கள் ஒரு சமயத்துல தம்மையே பரம்பொருளாக கருதி அவர்கள் செருக்கு கொண்டு வாழ்ந்தார்கள். அப்போது பரம்பொருள் ஒரு இயக்க உரு கொண்டு வந்தது. அந்த இயக்க உரு கொண்டு வந்த பரம்பொருள் ஒரு சிறு துரும்பை வந்து வைத்தது அந்த தேவர்கள் முன்னாலே. உடனே அக்னி பகவான் அந்த இயக்கனால் வைக்கப்பட்ட சிறு துரும்பை தாம் எரித்து சாம்பலாக்கி விட்டு தாமே முதன்மை வாய்ந்தவர்னு காட்டுறதுக்கு முயற்சி பண்ணார். ஆனால் அது சிறு துரும்பு தான், அதை கூட அக்னி பகவானால் என்ன செய்ய முடியல, எரிக்க முடியவில்லை. வாயு பகவான் என்ன பண்ணார், தான் சுழற்றி அடித்து அந்த துரும்பை பறந்து போக செய்வோன்னு அவரும் முயற்சி பண்ணார். சிறு துரும்பு தான், அசைக்க முடியல வாயுவாலையும். அதே மாதிரி இந்திரன், என்ன இவர்களால் முடியலையே, அப்போ இது சிறு துரும்புன்னு சொல்லக்கூடாது, இதை வைத்தவனையும் சாதாரணமானவன் நினைக்க முடியாது, இதை வைத்தவன் யாராக இருப்பான்னு சொல்லி இந்திரன் வந்து திகைத்து போய் யோசித்து கொண்டிருக்கிறான். அந்த சமயம் உமையன்னை தரிசனம் கொடுத்து சொல்கின்றார், இங்கே வந்த இந்த இயக்கன் பரம்பொருள் சிவபரம்பொருள். ஆகவே சிவபரம்பொருளுடைய ஆற்றல் இருக்குமே என்றால் ஒரு சிறு துரும்பு கூட தலைமை வாய்ந்த பொருளாக விளங்கும். அந்த பெருமானின் ஆற்றல் உங்களிடம் பதிந்திருப்பதனால தான் நீங்களும் இந்த பதவிகளில் இருந்து வருகின்றீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, ஒரு சிறு துரும்பிடம் அவனுடைய சக்தி பதிமையானால் அந்த சிறு துரும்பும் கூட மிகச்சிறந்த நிலைக்கு அது மிகச்சிறந்த நிலையிலே விளங்கும். ஆகவே அந்த துரும்பின் பெருமைக்கு அந்த துரும்பு காரணம் அல்ல அல்லவா, அது நீங்களும் அந்த துரும்பை போலத்தான் இந்த சக்தி பதிந்ததனால் இந்த ஸ்தானங்களிலே இருந்து வருகின்றீர்கள் என்று சொல்லி எல்லாத்துக்கும் மூலம் இந்த சிவபெருமானே என்று உணர்த்தினார். ஆனால் அந்த இடத்துல சிவபெருமான் என்று வெளிப்படையாக சொல்லவில்லை, பரம்பொருள் என்று பொதுவாக சொல்லப்பட்டுள்ளது இல்லையா. அந்த பரம்பொருள் சிவபெருமானே என்று ஆகமங்களின் மூலம் தெரிய வேண்டும். ஆகவே வேதங்களின் மூலம் என்ன பரம்பொருள் ஒன்று இருக்கிறது என்று உணர்ந்து ஆகமங்களின் மூலம் அந்த பரம்பொருள் சிவபெருமானே, அதான் வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமாறு பாடி என்று சொன்னால், ஆகமத்தை உணர்ந்து அந்த பொருளாக அந்த பரம்பொருளாக சிவபெருமான் விளங்குவதை பாடி. வேதத்திலே சொன்ன பரபிரமமாக யார் விளங்குகின்றார் என்று சொன்னால் சிவபெருமானே விளங்குகின்றார். ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்ட பரபிரமத்தை துதித்து அந்த பரபிரமமாக சிவபெருமானே விளங்குகின்ற பாங்கினையும் துதித்து என்று பொருள் பண்ணுகின்றார். ஏனென்றால் வேதமானது பிற பிற தேவர்களையும் கூட ஆங்காங்கு பிரம்மம் என்ற சொல்லாலே துதித்திருந்தாலும் அவையெல்லாம் உபச்சாரம். ஏன்னா அந்த பரம்பொருளின் சக்தி அவர்கள் மாட்டு பதிந்திருப்பதனாலே என்ன உபச்சாரமாக அவர்கள் அங்கு துதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். துரும்பு கூட பெருமை அடைந்துள்ளது. விரும்பும் பெரும்புளியூர் எம்பிரான் மேவில் எம்பிரான் அருள் மேவில் சிறு துரும்பும் படைத்தளிக்கும் அகிலாண்ட தொகுதியையே என்று குமரகுரு சுவாமிகள் பாடியுள்ளார். சிவசக்தியானது ஒரு சிறு துரும்பிடத்திலே பதிந்து விளங்கினால் அந்த சிறு துரும்பும் கூட என்ன பண்ணுமா, இந்த அகிலாண்ட தொகுதியையே படைத்து காத்து அளிக்குமா, ஐந்தொழி செய்யுமா. ஆகையினாலே காரண கடவுளரை கண்டு வியக்காமல் அவர்களையும் செலுத்தக்கூடிய சிவபரம்பொருளையே வியந்து போற்ற வேண்டும் என்று குமரகுரு சுவாமிகள் நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள். ஆகையினாலே வேதத்திலே சொல்லப்படுகின்ற பரம்பொருளை போற்றி அந்த பரம்பொருளாக விளங்குவது சிவபெருமானே என்று ஆகமத்தை சார்ந்த உணர்ந்து போற்ற வேண்டும் என்பது கருத்து. சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி என்பதிலே அந்த கருத்து இன்னும் அழகாக விளக்கப்படுகின்றது. சோதி என்பது ஒளிமயமான பொருள், இங்க ஒளி என்பது ஞானம், ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் சோதி என்றுதான் தொடங்குகின்றது திருவம்பாவையே இல்லையா. அங்கிங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் என்று தாய்மான சுவாமிகளும் அந்த சோதியினுடைய பிரகாசத்தை சொல்லி பாடுகின்றார். ஆகவே இங்கு சோதி என்பது அந்த சிவஞானம், அது சோதி என்பதனாலே ஞானமயமான பொருள் என்ற ஒரு பொது பொருள் கிடைக்கிறது. எங்கும் பறந்திருக்கின்ற பேரறிவு பொருள் சோதி என்பதனால பேரறிவு பொருள் என்று அந்த பொது பெயர் தான் பெறப்படுது. சிவங்கிறது பெறப்படல, சோதின்னா சோதிமயமான பொருள், அதாவது பேரறிவு பொருள். அந்த பேரறிவு பொருளாக இருப்பது யாரு என்று சொன்னால், அப்போ அந்த திருவிளையாட மாலையை அடுத்து குறிப்பிடுகின்றார். சூழ் கொன்றை தார்வாடி, அந்த கொன்றை வேந்தன் தான், கொன்றை வேந்தன் தான் சோதிமயமாக இருப்பவன். தன்னுடைய சுரூப நிலையிலே அப்படி பேரறிவு பிளம்பாக இருப்பவன் யாருன்னா, நமக்காக தடத்த திருமேனி கொண்டு எழுந்தொழி வந்துள்ளானே இல்லையா, அந்த சோதி தான் நமக்காக தடத்த திருமேனி கொண்டு சிவபெருமானாக எழுந்து அருளியுள்ளார். இந்த சோதி தான் அப்படி எழுந்தருளி வந்துள்ளது. அப்போ நான் தடத்த திருமேனி தான் நமக்கு உணரக்கூடிய அடையாளம். இப்படி தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் என்று அந்த திரு அடையாளங்களை சொல்லியே பாடினார். உனக்கு இந்த பாலை கொடுத்தவர் யார் என்று கேட்ட கேள்விக்கு இல்லையா, வீட்டிற்கு வந்து போனவர் யாருன்னு பையன்ட்ட கேட்டா, பையன் வந்து போனவருடைய அடையாளங்களை சொல்லி சொல்வது மாதிரி அந்த ஞான குழந்தை சிவபெருமானுடைய திருவடையாளங்களை சொல்லி சொல்லி பாடியது. தொடர்ந்து பாடியுள்ள பல பதிகங்களிலும் சுவாமியினுடைய திருவடையாளங்களை சொல்லி சொல்லியே பாடுவது ஞானசம்பந்தருடைய அவர் பாடுகின்ற ஒரு அருட்பாங்கு அப்படிப்பட்டது. அதுபோல சோதிங்கும் போது நாம ரூபம் கடந்த நிலை, ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாத பெருநிலை சொரூப நிலை. அந்த சொரூப நிலையில் உள்ள பரம்பொருள் யாரு என்பது இல்லையா, பல பரம்பு பல கடவுளர்கள் பேசப்படுகின்றார்களே, திருவுருவம் தாங்கி பல தேவர்கள் இருக்கின்றார்களே இல்லையா, இவர்களுள் யாரை வந்து அந்த சோதிமயமான பரம்பொருள்னு சொல்லுவது என்று சொன்னால், கொன்றைய மாலை அணிந்தவனைத்தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த நாமரூபமற்ற பரம்பொருள் தான் இவ்வாறு கொன்றை மாலை சூடி திருச்சடையிலே கங்கை ஆற்றினை ஏந்தி அரவத்தோடும் முக்கண்களோடும் நான்கு தோள்களோடும் நீலகண்டத்தோடும் உமையன்னை ஒரு பாகத்திலே கொண்டு ரிஷப வாகனத்திலே எழுந்துள்ளி வருகின்றார்கள். இது அந்த சோதிமயமான பரம்பொருளின் தடத்த நிலை. ஆகையினாலே இந்த சிவபெருமான் தான் அந்த சோதி கொன்றை வேந்தன் தான் அந்த சோதிமயமா இருக்கிறான். அதனாலதான் சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி என்ற அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் என்று சேக்கிரார் சுவாமிகளும் பெரிய புராணத்தில் குறிப்பிட்டார். அழகில் சோதிமயமா இருக்கின்ற அந்த சொருபனில் இருக்கின்ற பெருமான் தான் தடத்த திருமேனி தாங்கி அம்பலத்திலே திருநடனம் செய்கின்றான். ஆதி திறம்பாடி அந்தமாமா பாடி, எந்த பொருள் தோண்ட வேண்டும் என்று சொன்னாலும் அந்த பொருளின் தோற்றம் சிவபெருமான் சங்கல்பத்தினால்தான் அந்த தோற்றம் நிகழ்கின்றது. இந்த பொருள் தோன்றட்டும்னு சிவபெருமான் திருவுள்ளத்தில் சங்கல்பம் கொள்ளணும். ஏன்னா ஒரு விதை முளைக்கணும்னா இந்த மண்ணில் விதை இருக்கணும் இல்லையா, அந்த மண் என்ன செய்யணும், குளிர வேண்டும். வித்துண்டா மூலம் முளைத்தவா தாரகமாம் அத்தன் தாழ்நிற்றல் அவர் வினையால் வித்தகமாம் என்று மெய்கண்டார் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் முதல்ல சித்தாந்த சாத்திரத்தை இந்த செய்தியை புரிந்து கொள்வது நமக்கு ஒரு பெரிய முயற்சியாக இருக்கும், அந்த முயற்சியோட கேட்போம். ஆனால் புரிந்து கொண்ட பிறகு சித்தாந்த சாத்திரங்களை ஓரளவுக்கு புரிந்து கொண்ட பிறகு அதை தொடர்ந்து சிந்தித்து வந்தோம் என்றால் அது மூலமாக நமக்கு எம்பெருமானுடைய உயர்வும் அவர் நம் மீது வைத்திருக்கின்ற பரங்கருணையும் ரொம்ப அழகாக புலப்படும். அந்த நோக்கோடு திருமுறைகளை ஓதி வந்தால் அதை விட சிறந்த அனுபவம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அவ்வளவு அருமையாக மெய்கண்டார் சொல்லியிருக்கின்றார். அது நம்ம சிவஞான சுவாமிகள் உரை எழுதியிருப்பதனால நமக்கு நல்லா நன்றாக விளங்குகிறது. அதை நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் எல்லாம் வகுப்பாக இந்த தூத்துக்குடி மாநகரம் போன்ற சிறந்த நகரங்களிலெல்லாம் பல வகுப்புகள் வைத்து நடத்தி பல சிறந்த நூல்களை வெளியிட்டு நமக்கெல்லாம் தெரியும்படி விளக்கியிருக்கின்றார். அதனால தான் நாமெல்லாம் இன்று சிந்திக்க முடிகின்றது. அருமையாக சொல்லியிருக்கிறார் மெய்கண்டார், நிலத்தில் விதை இருக்கிறது, அது எப்போ முளைக்கும், அந்த நிலம் குளிர்ந்த போது இந்த விதையானது முளைக்கும். அதான் விதை முளைப்பதற்கு ஏற்ற ஒரு சந்தர்ப்பம். அதை மாதிரி சிவபெருமானுடைய அருள் நிறைவுக்குள்ளே, சிவபெருமானுடைய அருட்சக்தியின் நிறைவுக்குள்ளே முதல் காரண மாயை அடங்கி இருக்கின்றது. நிலத்துக்குள்ள விதை அடங்கியிருக்க மாதிரி, நிலத்துக்குள்ள அந்த விதை அடங்கியிருக்கிற மாதிரி சிவபெருமானுடைய அந்த சக்திக்குள்ளே, சிவசக்திக்குள்ளே முதல் காரண மாயை அடங்கியிருக்கின்றது. நிலத்துக்குள்ளே அடங்கியிருக்கின்ற விதை அந்த நிலம் குளிர்ந்த போது முளைக்கின்றது. அதுபோல சிவசக்திக்குள் அடங்கியிருக்கின்ற அந்த முதற் காரணம், அந்த சிவசக்தி சங்கல்பித்த போது காரிய உலகங்களை தோற்றுவிக்கிறது. சிவசக்தி சங்கல்பம் கொள்ளணும். சங்கல்பம்னா என்ன? நினைத்தல். சிவசக்தி திருவுள்ள நினைக்கணும். இந்த முதல் காரண மாயையிலிருந்து இன்னென்ன மாதிரி உலகங்கள், இன்னென்ன மாதிரி உடம்புகள், பூவன போகங்கள் எல்லாம் தோன்றட்டும் அப்படின்னு சிவசக்தி நினைக்கும் போதுதான் அந்த சிவசக்திக்குள்ள அடங்கி இருக்கிற மாயையிலிருந்து இந்த உலகங்கள்லாம், விதையிலிருந்து செடி தோன்றுவது மாதிரி அந்த முதல் காரணத்து மாயையிலிருந்து உலகங்கள் உடல்கள் எல்லாம் தோன்றும். அவனுடைய சங்கல்பத்தினாலதான் அத்தனையும் என்று அருமையாக சொன்னான். அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை என்று சொல்லி சிவஞான சித்தியார்ல அருமையாக சொல்லியிருப்பார். ஆகவே இப்படி உலக தோற்றத்துக்கே இந்த சிவம் தான் காரணமா இருக்குது. சிவபெருமானுடைய சங்கல்பத்தினாலதான் உலகம் தோன்றுகிறது. அது மாதிரி சிவ சங்கல்பம், சிவ சங்கல்பம் வரும்போது தோன்றிய உலகங்கள் எல்லாம் ஒடுங்கட்டும் என்று அவர் சங்கல்பம் கொள்ளும் பொழுது இந்த உலகங்கள் எல்லாம் ஒடுங்குகின்றன. சிவசக்தியாகிய அம்மையை 1000 திருநாமங்களால் போற்றி துதிக்கக்கூடிய ஒரு வடமொழி தோத்திரம் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம தோத்திரம் என்பது. அதில் அம்மையை 1000 திருநாமங்களால் போற்றியுள்ளார்கள். அதில் ஒரு திருநாமத்தில் எப்படி போற்றுகின்றார்கள் சொன்னால், இந்த கண் இமைகளை என்ன மூடி திறப்பது மாதிரி, என்ன அது எப்படி எளிய செயல், அது மாதிரி சகல புவனங்களையும் தோற்றுவிக்கின்றாள், ஒடுக்குகின்றாள். கண் இமைகளை மூடி திறப்பது போல் சகல புவனங்களையும் தோற்றுவித்தும் ஒடுக்கவும் செய்கின்ற பெருமாட்டிக்கு வணக்கம் என்று ஒரு நாமம் சொல்கின்றது. அதை மாதிரி அந்த சிவசக்தியினுடைய சங்கல்பத்தினால்தான் மாயையிலிருந்து உலகங்கள் எல்லாம் தோன்றுகின்றன. உயிர்கள் இளைப்பாற வேண்டும், உலகங்கள் எல்லாம் ஒடுங்கட்டும் என்று நினைத்தால் போதும் உலகங்கள் எல்லாம் ஒடுங்கி விடுகின்றன. நினைத்தாலே போதும், வேற எதுவும் உங்கள் கருவிகரணங்களை கொண்டு முயன்று எதுவும் செய்ய வேணும்னு கிடையாது. அப்படிப்பட்ட ஆற்றல் சுவாமியினுடைய எண்ணத்துக்கே இருக்கின்றது. ஆகையினாலே அந்த ஆதியமாகவும் இருக்கின்றார், அந்தமாகவும் அவர் தான் இருக்கின்றார். தமக்கு ஆதி அந்தம் இல்லாதவர், தமக்கு தோற்ற ஒடுக்கம் இல்லாதவர், ஆனால் உலகங்களின் தோற்றத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் அவர் தான் ஆதாரமாக இருக்கிறார். அதனால ஆதி திறம்பாடி அந்தம் ஆமா பாடி. இந்த அந்தம் ஆமா பாடி என்பதையும் அந்தம் ஆமாறு பாடி என்று கொள்ள வேண்டும். பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த என்பதை விளக்கின. பல பல வேதப்பட்ட பிறவிகளிலேயும் பல வேதப்பட்ட அனுபவங்களிலும் செலுத்தி வளர்த்து அப்புறம் பக்குவம் வந்த சமயத்திலே பிறவிக்கடலிருந்து எடுத்து ஆட்கொள்ளக்கூடிய பெய்வளையின் பாத திறம்பாடியினுடைய திருவடியினுடைய அந்த வல்லமையை பாடி நாம் ஆடுவோமாக என்பது இந்த பாடலுடைய கருத்தாக உள்ளது.